புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஸ்ரீ பாலமுருகன் தொழில்நுட்ப கல்லூரியின் உதவி பேராசிரியர் திரு இளையராஜா கண்ணன் அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 இந்திய அரசியலமைப்பு பற்றிய பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் இளையராஜா கண்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு புது டாபிக் தான், இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்திய அரசியலமைப்பிலிருந்து கொஸ்டின் வந்து ஒரு 5-10 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து அந்த பாட்டன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். இப்போ வந்து பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்திய அரசியலமைப்பை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் எதன் அடிப்படையில் வந்தது, எப்போ வந்து இதற்கான காரணங்கள் எழுந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 1928 ஒரு மோதிலால் நேரு அறிக்கை அப்படிங்கிறத வந்து சமர்ப்பித்தாங்க. அதாவது மோதிலால் நேரு அவர்கள் வந்து சமர்ப்பித்தாங்க. அவர் தான் வந்து இந்தியர்களால் அரசியலமைப்பை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி தந்தது. அந்த அறிக்கை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்தியர்களால் வந்து கண்டிப்பாக ஒரு அரசியலமைப்பை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை கொடுத்துச்சு. 1934 வந்து இந்தியாவுக்கு என தனி அரசியலமைப்பு வேண்டும் என வலியுறுத்தினார். யார் அப்படின்னா எம்என் ராய். அவர் வந்து அதாவது எம்என் ராய் வந்து இந்தியாவிற்கு தனி அரசியலமைப்பு வேணும்னு வந்து வலியுறுத்தினார். அது வந்து 1934. இந்த எம்என் ராய் யார் அப்படின்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அடுத்து 1935 இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியது. ஜவஹர்லால் நேரு அவர்களால் 1938 இந்தியர்களுக்கான அரசியலமைப்பை வாக்குரிமை அடிப்படையாக கொண்டு முழுவதும் இந்தியர்களால் உருவாக்கப்பட அல்லது அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மூலம் உருவாக வேண்டும் என்று INC சார்பாக கேட்டுக்கொண்டார். அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்வு, 8 August 1940 ஆகஸ்ட் நன்கொடை, அதாவது சிம்லாவில் வந்து ஆகஸ்ட் நன்கொடை லின் லித்தோ பிரபுவால் வெளியிடப்பட்டது. அடுத்ததாக 2 March 1942 கிரிப்ஸ் தூது குழு இந்தியா வந்தது. டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் என்று இந்த குழு வந்து உறுதியளித்தது. இந்த தூதுக்குழுவோட அறிக்கையை வந்து திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என காந்தி வர்ணித்தார். அதற்கப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வு, 24 March 1946 அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்தது. இதனோட தலைவர் வந்து பொதிக் லாரன்ஸு, ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸு, அப்புறம் ஏவி அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் உறுப்பினராக இருந்தாங்க. இந்த குழுவானது 16 May 1946 அமைச்சரவை தூதுக்குழு அறிக்கையை வெளியிட்டது. அதாவது வந்து இதனுடைய பரிந்துரைகள் என்னென்னா சொன்னது, இந்திய யூனியனை உருவாக்க மன்னர் ஆட்சி முறையை முடிவு கொண்டு வருதல், இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்துதல், அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்தியாவிற்கான அரசியலமைப்பை உருவாக்குதல். இந்த பரிந்துரைகள்லாம் இவங்க வந்து 1946 இந்த தூதுக்குழு வந்து வழங்கிச்சு. இதுக்கடுத்து ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, July 1946 அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் நடைபெற்றது. அதாவது இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து இந்தியர்களாக உருவாக்கப்பட்டது. அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக ஒரு நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. அதில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 389. இதில் வந்து 296 வந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து வந்ததும், 93 வந்து அந்த சுதேசி அரசுகள் மூலமாக நியமிக்கப்பட்டு மொத்தம் 389 பேர் வந்து அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களாக இருந்தது. November 1946 இந்தியாவோட அரசியலமைப்பு சபை வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதற்கப்புறம் பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் வந்து இந்த எண்ணிக்கை வந்து 299 குறைந்தது. அதற்கடுத்து முக்கிய நிகழ்வாக 1946 September 2 இடைக்கால அரசாங்கம் ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது. இப்போது நம்ம வந்து அரசியல் நிர்ணய சபையோட செயல்பாடுகளை பற்றி பார்ப்போம். ஏன்னா அரசியல் நிர்ணய சபை அமைச்சாச்சுன்னு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இந்த அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகளை பற்றி பார்ப்போம். இது வரிசையாக அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. December 9, 1946 அன்று அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இதனோட கூட்டம் வந்து எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா, December 9, 1946 நடைபெற்றுச்சு. முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டவர்களோட எண்ணிக்கை வந்து 211. அந்த கூட்டத்தொடரில் 211 பேர் கலந்துக்கிட்டாங்க. தற்காலிக தலைவராக சச்சிதானந்தா சின்ஹா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த நிர்ணய சபையோட தலைவராக வந்து தற்காலிக தலைவர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்ததாக இந்த நிர்ணய சபை வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து டிசம்பர் 11, 1946 அதாவது 2 நாட்களுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் கூடுது. இது வந்து 2வது கூட்டம். அதில் வந்து நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். அடுத்து துணைத் தலைவராக ஹச்சி முகர்ஜி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆலோசகராக பி என் ராவ் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சட்டக்குழு நிபுணராக எம் என் ராயும் வரைவாளராக எஸ் என் முகர்ஜியும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்த முக்கிய நிகழ்வாக டிசம்பர் 13, 1946 மூன்றாவது கூட்டம் நடைபெறுது. இங்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வர்றாங்க. அது பேருக்கு புறநிலை தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அல்லது குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த தீர்மானம் வந்து ஜனவரி 22, 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது ஒருமனதாக அரசியல் நிர்ணய சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தீர்மானத்தை வந்து ஒரு சில மாறுதல்களுக்கு உட்பட்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரியாக வைக்கப்பட்டது. இந்த கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த தீர்மானத்தின்படி தான், அதாவது இந்த குறிக்கோள் தீர்மானம் அல்லது புறநிலை தீர்மானம் என்று கூறப்படுகிற அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து ஒரு சில மாறுதல்களுக்கு உட்பட்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரியாக வைக்கப்பட்டது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து தேசிய அடையாளங்கள். நம்மளோட தேசிய அடையாளங்களை பற்றி எந்த வருடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனுடைய டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். 1947 ஜூலை 20 நமது தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனுடைய அளவு வந்து 3:2 விகிதத்தில் இருக்கும். காவி நிறம் வந்து தியாகம் வலிமையையும், வெண்மை நிறம் வந்து தூய்மை மற்றும் உண்மையையும், கரும்பச்சை நிறம் வளமை மற்றும் நம்பிக்கையையும் குறிக்கிறது. அதுக்கப்புறம் அசோக சின்னம் 24 ஆரங்களை உடையது. சாரநாத் கல்தூன், அது உத்தரப்பிரதேசில் இருக்கிற சாரநாத் கல்தூன், அறத்தின் வழியே முன்னேறி செல்வதை இது வந்து குறிக்கிறது. ரைட்டா? அடுத்து ஜனவரி 24, 1950 நமது தேசிய கீதம் தேசிய பாடலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கரெக்டா? அடுத்ததாக 1950 ஜனவரி 26 இந்தியாவின் அரசு சின்னம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது அதனுடைய வலதுபுறம் வந்து காளை இருக்கும், இடதுபுறம் குதிரை இருக்கும். அடுத்ததாக 1957 மார்ச் 22 தேசிய காலண்டர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது சக ஆண்டாக அடிப்படையாக கொண்டது நமது தேசிய காலண்டர். இதனோட தோற்றம் எப்படி இருக்குன்னா கிபி 78 அது கனிஷ்கர் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த முறை காலண்டர் முறையை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். இதனோட முதல் மாதம் வந்து சைத்ரா மாதமாக இருக்கும், கடைசி மாதம் வந்து பகுல்குணா மாதமாக இருக்கும். இது மார்ச் 22 தான் இந்த காலண்டர் வந்து துவங்கும். அடுத்ததாக 1963 தேசிய பறவையாக மயில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது ஜனவரி 26, 1965 தேசிய உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் முதல் முதலில் வந்து தெலுங்கில் வந்து PV சுப்பாராவ் அவர் வந்து கொண்டு வந்தார். அடுத்ததாக 1972 தேசிய விலங்காக வங்கப்புலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக நவம்பர் 4, 2008 தேசிய நதியாக கங்கை அறிவிக்கப்பட்டது. அடுத்து 2009 தேசிய கடல்வாழ் உயிரினமாக கங்கை டால்பின் அறிவிக்கப்பட்டது. ஜூலை 15, 2010 ரூபாயோட சின்னம், அந்த சின்னம் வந்துருக்கு பார்த்தீங்களா, ரூபாய் அப்படிங்கிற ஒரு சின்னம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சின்னம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை வடிவமைத்தவர் வந்து டி உதயகுமார்ங்கிறவர், ஐஐடி மும்பையிலிருந்து பயின்றவர். அடுத்ததாக 2010 அக்டோபர் 22 தேசிய பாரம்பரிய விலங்காக யானை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்து யார் வந்து தலைவராக இருந்தாங்க, அதாவது வரைவு குழு தலைவராக யாராக இருந்தாங்க, ஒவ்வொரு குழுவுக்கு யாராவது தலைவராக இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. அது வந்து ஆகஸ்ட் 29, 1947 வரைவு குழு தலைவராக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பொறுப்பேற்கிறாரு. மொத்தம் வரைவு குழுவுள்ள உறுப்பினர்கள் வந்து 7 பேர், அதில் ஒருத்தர் தலைவர் பிளஸ் மீதி 6 உறுப்பினர்கள். ரைட்டா? இதில் யார் யாரெல்லாம் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், 2 KM முன்ஷி, 3வது சையது முகமது சாதுல்லா, 4வது N. மாதவராவ் அவர் பிஎல் மெட்டலுக்காக மாற்றாக வந்தவர், அடுத்து கோபாலசாமி ஐயங்கார், அடுத்து டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, டி.பி. கைத்தானுக்கு பதிலாக வந்தவர். ரைட். அடுத்ததாக வரைவு குழுவின் வழிகாட்டியாக இருந்தவர் வந்து நேரு. வரைவு குழு வந்து தன் முதல் அறிக்கையை பிப்ரவரி 21, 1948 அன்று சமர்ப்பித்தது. வரைவு குழுவோட இறுதி அறிக்கை வந்து எப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 4, 1948 அன்று சமர்ப்பிக்கப்பட்டதாக. வரைவு குழு மொத்தம் 7653 திருத்தங்களை முன்மொழிந்தது. 7653 திருத்தங்களை முன்மொழிந்தது. 2473 திருத்தங்கள் மட்டுமே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. அடுத்ததாக வரைவு குழு வந்து தன் பணியை முடிக்க 141 நாட்கள் எடுத்துக்கொண்டது. அதாவது வந்து இது டோட்டலாக அதனோட வேலையை முடித்து கொடுக்கறதுக்கு 141 நாட்கள் எடுத்துக்கிச்சு. அடுத்து அரசியலமைப்பு பற்றி விவாதம் 11 திட்டமிட்ட கூட்டங்களில் 114 நாட்கள் நடைபெற்றது. எத்தனை நாட்கள் நடைபெற்றது? 11 திட்டமிட்ட கூட்டங்கள் 114 நாட்கள் நடைபெற்றது. அடுத்ததாக வந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை 2 வருடம் 11 மாதம் 18 நாட்களை எடுத்துக்கொண்டது. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்களை எடுத்துக்கொண்டது. 60க்கும் மேற்பட்ட நாடுகளோட அரசியலமைப்பை முன்னுதாரணமாக கொண்டு இந்தியாவின் அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ரைட்டா? இதற்கு மொத்தம் அந்த அரசியலமைப்பை உருவாக்க 64 லட்சம் செலவானது. அடுத்ததாக வந்து இதனோட வாசிப்பு, இதை வந்து வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அரசியல் நிர்ணய சபை வந்து வாசிப்பு. அரசியல் நிர்ணய சபையோட முதல் வாசிப்பு வந்து நவம்பர் 4-9 வரை 1948 வாசிக்கப்பட்டது. இரண்டாம் வாசிப்பு வந்து 1949 அக்டோபர் 15-17 வாசிக்கப்பட்டது. அடுத்ததாக மூன்றாவது வாசிப்பு 1949 நவம்பர் 14 என்று வாசிக்கப்பட்டது. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்கிறவர் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் 1950 ஜனவரி 24 அன்று 287 உறுப்பினர்கள், அதில் 284 உறுப்பினர்கள் கையொப்பம் இட்டனர். அரசியல் நிர்ணய சபையினோட கடைசி கூட்டம், அதாவது 11வது கூட்டம் ஜனவரி 24, 1950 நடைபெற்றது. இதே கூட்டத்தில் தான் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். இந்திய அரசியலமைப்பு ஜனவரி 26, 1950 வந்து நடைமுறைக்கு வருகிறது. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். முதலாவது சிறப்பு இயல்பு வந்து உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. நம்ம அரசியலமைப்பு வந்து உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அடுத்ததாக நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை கொண்டது. இதை என்ன நெகிழும் தன்மை, நெகிழா தன்மைன்னா சில சட்டங்களை வந்து திருத்திக்கலாம், சில சட்டங்களை வந்து நம்மளால் திருத்தவே முடியாது. ஸோ அதுதான் நெகிழும் தன்மை மற்றும் நெகிழா தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்ததாக பாராளுமன்ற முறை அரசாங்கம். நம்மளோட அரசாங்க முறை எப்படின்னா பாராளுமன்ற முறை அரசாங்கம். அடுத்ததாக ஒருங்கிணைந்த நீதித்துறை செயல்பாடு, அதாவது ஒருங்கிணைந்த நீதித்துறை நம்மகிட்ட இருக்குது. அடுத்தது அடிப்படை கடமைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகளை வந்து சொல்லியிருக்கு. அடிப்படை கடமைகள் என்ன கடமைகள் இருக்குது, அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள், நம்மளோட உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நமக்கான உரிமைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்ததாக அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அல்லது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிற கோட்பாடுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சட்டம் இயற்றும் பொழுது இந்த எப்படி இயற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியான வழிமுறைகளெல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து வயது வந்தோருக்கான வாக்குரிமை, அதாவது 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நமக்கு வந்து வாக்குரிமை கொடுக்குறாங்க. அடுத்துக்கடுத்து சுதந்திரமான அமைப்புகள், சில அமைப்புகள்லாம் சுதந்திரமாக இருக்கும். தேர்தல் எடுத்துக்காட்டாக தேர்தல் ஆணையம், அதுக்கப்புறம் யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய பணியாளர் தேர்வாணையம், இது மாதிரியான தேர்வாணையங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு சுதந்திரமான அமைப்புகளாக இருக்கும். அதுக்கப்புறம் மதச்சார்பற்ற நாடு, இந்தியா வந்து எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்டவணைகள் ஒவ்வொரு அட்டவணையும் வந்து என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஒவ்வொரு அட்டவணையிலையும் வந்து என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அட்டவணை ஒன்றில் வந்து இந்தியானா என்ன, அதன் மாகாணங்களில் என்ன, அதுக்கப்புறம் இந்திய இதோட ஆட்சி எல்லைகள் என்ன, அதனோட பெயர்களை பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. அடுத்து அட்டவணை ரெண்டில் வந்து சம்பளம் மற்றும் படிகள் மற்றும் சலுகைகளை பற்றி சொல்லுது. அதாவது குடியரசுத் தலைவர், ஆளுநர், உயர்நீதிமன்ற நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி, மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர், அதே மாதிரி சபாநாயகர், சட்டமன்ற சபாநாயகர், கீழவை, மேலவை, அதோட துணை சபாநாயகர், ராஜ்யசபா தலைவர், ராஜ்யசபா துணைத்தலைவர், சட்ட மேலவைத் தலைவர், சட்ட மேலவை துணைத்தலைவர், இவர்களுக்கான சம்பளம் படிகள் எல்லாத்தையும் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அடுத்ததாக அட்டவணை மூன்றில் வந்து உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம். அந்த ஒவ்வொரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவியில் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, பதவி பிரமாணம் எடுப்பாங்க. அந்த பதவி பிரமாணத்துக்கான எடுக்கிறப்ப வந்து உறுதிமொழி சொல்லுவாங்க. அந்த உறுதிமொழியை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே அட்டவணை மூன்றில் இருக்குது. எம்பி, எம்எல்ஏ, அப்புறம் வந்து மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட் நீதிபதிகள், சிஏஜி அவர் எல்லாம் இவங்கெல்லாம் அதுக்கு வந்து அந்த உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணங்களை பற்றி தெளிவாக அட்டவணை மூன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக அட்டவணை நான்கில் வந்து ராஜ்யசபாவில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது வந்து இந்த அட்டவணையில் வந்து ராஜ்யசபா எவ்வளோ, ராஜ்யசபாவில் ஒவ்வொரு இதுக்கு எவ்வளோ உள்ள சீட்டு அப்படின்ட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 18 சீட் இருக்குது. ராஜ்யசபாவில் வந்து 18 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஊபியில் வந்து, அதாவது உத்தரப்பிரதேசில் வந்து 31 சீட்டுகள் இருக்குது. டெல்லிக்கு 3, புதுச்சேரிக்கு 1 இருக்குது, ரைட்டுங்களா. அடுத்ததாக வந்து அட்டவணை 5 வந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பகுதிகளுக்கான கட்டுப்பாடு மற்றும் நிர்வாகம், அதாவது வந்து அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோராமை தவிர மீதி எல்லாத்துக்கான நிர்வாகம் கட்டுப்பாடுகளை பற்றி இந்த அட்டவணை 5 சொல்கிறது. அடுத்ததாக அட்டவணை 6 என்ன சொல்லுது அப்படின்னா, நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோராம் இந்த பகுதிகளுக்கான கட்டுப்பாடு மற்றும் நிர்வாகத்தை பற்றி சொல்லுது, ரைட். அட்டவணை 7 இதுதான் வந்து மிக முக்கியமான அட்டவணை, ஃபெடரல் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன, கூட்டாட்சி பற்றிய பட்டியல் பற்றியது. இது வந்து என்னென்னா ஒவ்வொரு துறைகள் இருக்கும். நம்மள வந்து மாநில அரசுக்கு வந்து சில துறைகளில் வந்து சட்டம் இயற்றலாம், சிலது வந்து மத்திய அரசு வந்து சட்டம் இயற்றலாம், மத்திய துறைகள் வந்து சட்டம் இயற்றலாம். மத்திய பட்டியல்னால் என்ன, மாநில பட்டியல்னால் என்ன, பொது பட்டியல், சில இதில் வந்து இரண்டுமே வந்து சட்டம் இயற்றலாம். இப்போ மத்திய பட்டியல் வந்து இப்போ வந்து 100 பட்டியல்கள், 100 துறைகள் இருக்குது. அதில் வந்து முதல்ல வந்து 97 துறைகள் இருந்துச்சு, இப்போ 100 துறைகள் ஆயிடுச்சு. மாநில பட்டியலில் வந்து இப்போ வந்து 61 இருக்குது, முதல்ல வந்து 66 இருந்துச்சு. பொது பட்டியலில் முதல்ல 47 இருந்துச்சு, இப்போ 52 இருந்துச்சு. இப்போ மத்திய பட்டியலில் வந்து சட்டமியற்றும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு உள்ளது. மாநில பட்டியலுக்கு சட்டமியற்றும் அதிகாரம் சட்டமன்றத்துக்கு உள்ளது. பொது பட்டியலில் பாராளுமன்றத்துக்கும் சட்டமியற்றும் அதிகாரம் இருக்குது, சட்டமன்றத்திற்கும் சட்டமியற்றும் அதிகாரம் இருக்கிறது, ரைட்டா. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அடுத்த ஒரு இன்னொரு டாபிக் வந்து ஆர்டிக்கல் 248 படி ஒரு எஞ்சிய அதிகாரங்கள், இதனுடைய அதிகபட்ச அதிகாரங்கள் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மத்திய அரசுகிட்ட தான் இருக்குது. அடுத்ததாக மாநில பட்டியல், இப்போ மத்திய அரசு பட்டியலில் வந்துருக்கு, மத்திய அரசு ஏற்ற முடியும், மாநில பட்டியலில் மாநில அரசு இருக்கும். ஆனால் மாநில பட்டியலில் மத்திய அரசாங்கம் வந்து கீழ்கண்ட காரணங்களுக்காக சட்டம் இயற்றலாம். அது என்ன அப்படின்னா, மாநில அரசாங்கம் கேட்டுக்கிட்டான், நம்ம மாநில அரசாங்கம் போய் மத்திய அரசிட்ட இந்த இதில் நீங்கள் வந்து எனக்கு சட்டம் இயற்றுங்க அப்படிங்கிற கேட்குறப்ப அவங்க சட்டம் இயற்றலாம். அல்லது மாநில நெருக்கடியின் போது மாநில அரசாங்கம் கலைக்கப்பட்டிருந்தா, மாநில நெருக்கடி ஏதாவது இருந்துச்சுன்னா, எமர்ஜென்சி பீரியட் இருந்துச்சுன்னா, அப்போ இல்லாட்டி அந்த மாநில அரசு இல்லாமல் இருந்தா, அதாவது கலைக்கப்பட்டிருந்தா வந்து இருந்துச்சுன்னா இவங்க வந்து சட்டம் இயற்றலாம். அதாவது மாநில பட்டியலில் மத்திய அரசு சட்டம் இயற்றலாம். மாநில பட்டியலில் மாநிலம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும், மத்திய பட்டியலில் மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்றணும். பொது பட்டியலில் மாநில அரசும் சட்டம் இயற்றலாம், மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். இப்போ வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தது வந்து மாநில பட்டியலில் வந்து மத்திய அரசு எந்த காரணங்களுக்காக சட்டம் இயற்றலாங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து இந்த பொதுப்பட்டியல்னு சொன்னால இரண்டு, மாநில அரசும் மத்திய அரசும் இரண்டுமே சேர்ந்து சட்டம் இயற்றலாம், அதாவது வந்து பொதுப்பட்டியல்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுப்பட்டியலில் சட்டம் இயற்றும்போது மத்திய மாநில அரசுகள் கருத்து வேறுபாட்டால், இப்போ ஒரு பொதுப்பட்டியல் இருக்குது, அந்த பட்டியலில் வந்து இவங்க ஒரு சட்டம் ஏற்றுவாங்க, இவங்க ஒரு சட்டம் ஏற்றுவாங்க, இரண்டு பேர்த்துக்குமே ஒரு சட்ட வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா மத்திய அரசாங்க சட்டமே உயர்ந்தது, மத்திய அரசாங்கம் இயற்றும் சட்டமே உயர்ந்தது என்று சொல்கிறது. அடுத்து, பொதுப்பட்டியலில் மாநில அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றும்போது மத்திய அரசு ஏற்கனவே இயற்றியுள்ள ஒரு சட்டத்தை குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு மாநில அரசு ஏற்ற முடியும். அதாவது வந்து பொதுப்பட்டியலில் மாநில அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றினா அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தேவை. ரைட். அடுத்து, அட்டவணை 8 வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்லுது. முதன் முதலில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து 14 இருந்துச்சு, தற்போது வந்து 22 இருக்கிறது. அந்த 14 மொழிகளையும் சொல்லிடுறேன். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, மராத்தி, குஜராத்தி, காஷ்மீரி, பஞ்சாபி, பெங்காலி, ஒடியா, அசாமி, ஹிந்தி, உருது, சமஸ்கிருதம், இது எல்லாமே 14 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 15வது மொழியாக 1967 ஆண்டு 21வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சிந்தி மொழியை வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்ததாக 1992 ஆண்டு 71வது சட்டத்திருத்தத்தின்படி கொங்கணி, மணிப்புரி, நேபாளி இந்த மூன்றையும் வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்ததாக 2003வது ஆண்டு 92 அது சட்டத்திருத்தத்தின்படி போடா, போக்ரி, மைதிலி, சாந்தாலி அதாவது 19, 20, 21, 22 இந்த மொழிகள் எல்லாத்தையும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்ததாக 9 அதாவது வந்து நீதி புனராய்வுக்கு உட்படுத்த முடியாத அட்டவணை. ஸோ இதில் தான் வந்து நிலச்சீர்திருத்தம், ஜமீன்தார் முறை ஒழிப்பு பற்றிய எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ளே வந்து வந்திருக்காங்க. 1951 முதல் சட்டத்திருத்தத்தின் மூலம் ஒரு பகுதி இந்த அட்டவணை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இந்த அரசியலமைப்பில் வந்து இந்த பகுதியில் இந்த அட்டவணைகளை கொண்டு போய் என்ன வச்சாலும் அது நீதி புனராய்வுக்கு அதாவது கோர்ட்டுக்கு நம்ம போக முடியாது. ரைட்டா? அதனால இந்த அட்டவணையை வந்து கொண்டு வராங்க. இந்த அட்டவணை எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னா 1951 முதல் சட்டத்திருத்தத்தின் மூலம் ஒரு பகுதி இந்த அட்டவணை அரசியலமைப்பின் மீது சேர்க்கப்பட்டது. கரெக்டுங்களா? 10 இது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றியது. 52வது சட்டத்திருத்தத்தின்படி 1985வது ஆண்டு சேர்க்கப்பட்டது. அதாவது மக்களவை உறுப்பினர் ஒருவரை தகுதி நீக்கம் செய்பவர் வந்து சபாநாயகர், மாநிலங்களவையில் மாநிலங்களவை தலைவர், மற்ற காரணங்களுக்காக ஒரு ஒருத்தர் வந்து பதவி நீக்கம் செய்யணும்னா குடியரசுத் தலைவர், அது எம்பியாக இருந்தால் குடியரசுத் தலைவர், மாநிலமாக இருந்தால் ஆளுநர். கட்சி தாவல் தடை சட்டம் வந்து எப்போ வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஒரு கட்சியின் வந்து 2/3 வந்து உறுப்பினர்கள் வந்து வேறொரு கட்சிக்கு மாறுவதற்கு தடை இல்லை. அதாவது வந்து இந்த ஒரு 3 இருக்குன்னா 3/2 உறுப்பினர்கள் வந்து மொத்தமாக பிரிஞ்சு போனாங்கன்னா அதில் வந்து தடை இல்லை. அதற்கு கம்மியாக போனால் மட்டும்தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்ளிகபிள் ஆகும். அடுத்ததாக 11 இது வந்து பஞ்சாயத்து ராஜ், நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை பற்றியது. இந்த பஞ்சாயத்து ராஜில் வந்து மொத்தம் வந்து 29 அதிகாரங்கள் இருக்கிறது. 73வது சட்டத்திருத்தம் 2 அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. அடுத்ததாக 12 இது வந்து நகர்பாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. 74வது சட்டத்திருத்தத்தின்படி 1992 அட்டவணை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இதற்கு மொத்தம் 18 அதிகாரங்கள் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்திய அரசியலமைப்பின் பகுதிகள், அதாவது பார்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பார்ட்லையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பண்ணுறது. முதல் பகுதியில் வந்து மத்திய பகுதி மற்றும் அதன் மாகாணம், அதன் ஆட்சி எல்லை, அதுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இதோட விதிகள் வந்து 1-4 வரை இருக்கும். அது ஆர்டிக்கல் வந்து 1வது ஆர்டிக்கல் வந்து 4வது ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்கும். அடுத்து பார்ட் 2 குடியுரிமை பற்றியது, அதோட விதி வந்து 5-11 வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக பார்ட் 3 அடிப்படை உரிமைகளை பற்றி, அது விதி வந்து 12-35 வரை இருக்கும். அடுத்ததாக 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றியது, இது விதி வந்து 36-51 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடிப்படை கடமைகள், அதாவது 4A சேர்க்கப்பட்டது. 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி இது சேர்க்கப்பட்டது. 51A அதாவது ஏலிருந்து கே வரைக்கும் இருக்கும் இந்த விதிகள் இருக்கும். அடுத்ததாக 5 வந்து மத்திய அரசு பற்றியது, அதாவது 52வது விதியிலிருந்து 151வது விதி வரைக்கும், ஆர்டிக்கல் 52-151 வரைக்கும் மத்திய அரசு பற்றிய அதனுடைய செயல் அதிகாரம்னா என்ன, இது எல்லா டீட்டெயில் இருக்கும். பாராளுமன்றம்னா என்ன எல்லாத்தையும் பற்றி இருக்கும். ஜனாதிபதி, அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம், உச்சநீதிமன்றம், மத்திய நீதித்துறை, மத்திய கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர்த்தோட டீட்டெயிலும் வந்து இந்த 52 விதி எண் 151 வரைக்கும் இருக்கும். அடுத்து ஆறாவது மாநில அரசு பற்றியது. மாநில அரசு அப்படின்னா 152 237 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து பொதுவாக சில அதிகாரங்கள் இருக்கும். செயல் அதிகாரம், மாநில சட்டமன்றம், ஆளுநரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம், உயர்நீதிமன்றம், துணை கீழ் நீதிமன்றம், இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த விதிகளுக்குள்ளே இருக்கும். அடுத்து வந்து ஏழாவதாக வந்து இந்த ஏழாவது பகுதி பாட்டு வந்து 1956 ஏழாவது சட்டத்திட்டத்தின்படி நீக்கிட்டாங்க. அடுத்து எட்டாவது வந்து யூனியன் பிரதேசங்களை பற்றியது. அடுத்து 9 பஞ்சாயத்து ராஜ் பற்றியது. அடுத்து 9A நகர்பாலிகா அதாவது நகராட்சி பற்றியது. 9B வந்து கூட்டுறவு சங்கங்கள் பற்றியது. அடுத்து வந்து 10 வந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதிகள் பற்றியது. அதற்கப்புறம் 11 வந்து மத்திய மாநில அரசுக்கு இடையேயான உறவுகள் பற்றியது, அது சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள் எல்லாத்தையும் பற்றியது. அடுத்து 12 நிதி சொத்து ஒப்பந்தம் வழக்கு தொடர்புடையவை எல்லாத்தையும் பற்றி, சொத்துரிமை இதெல்லாம் பற்றியது. அடுத்து 13 வந்து வர்த்தகம் வணிகம் இந்திய எல்லைக்குள் இடையேயான உறவு இதுகளை பற்றியது. அடுத்து வந்து 14 மத்திய மாநிலங்கள் கீழ் உள்ள பணிகள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பணிகள் சேவைகள் அதை பற்றிய எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். அதில் வந்து 308 323 வரைக்கும் இருக்கும். அடுத்து 14A வந்து தீர்ப்பாயங்களை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து வந்து 15 தேர்தல்கள் பற்றிய இது இருக்குது. விதி எண் வந்து 324 329 வரைக்கும் இருக்கு. 17 அலுவலக மொழி பற்றியது. விதி வந்து 343 முதல் 351 வரை உள்ளது. அடுத்து நெருக்கடி நிலைகள் அதாவது வந்து 18வது பார்ட் வந்து நெருக்கடி நிலைகளை பற்றி கூறுகிறது. விதி 352 360 வரை. அடுத்ததாக 19 இதர அமைப்புகளை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் 20 வந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்களை பற்றி சொல்கிறது, அதாவது விதி எண் வந்து 368 சொல்கிறது. அதுக்கப்புறம் 21 தற்காலிக இடைநிலை சிறப்பு சலுகைகளை பற்றி சொல்லுது. விதி எண் 369 392 வரைக்கும் சொல்கிறது. அடுத்து வந்து 22 பற்றி சொல்கிறது. அது வந்து 393 395 வரைக்கும் விதிகளை பற்றி கூறுகிறது. இப்போ நம்ம பார்த்தது வந்து அட்டவணைகளை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு பாட்டிலும் என்னென்ன விதிகள் இருக்குது, அந்த விதிகள் வந்து எந்த பாட்டில் வருதுங்கிறத பற்றி பார்த்தோம். தேசிய சின்னங்களை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் உருவாக்குற வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய தேவை எப்பொழுது ஏற்பட்டது, அதற்கு வேணும்னு சொன்னவங்களா யார், அதை பற்றி பார்த்தோம். தேசிய சின்னங்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதனுடைய தனித்துவமெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து வர்றப்போ வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கல் அதாவது விதிகளை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் இதை பற்றி வந்து அடுத்த வகுப்பில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
இதுவரை அரசு போட்டித் தேர்வு எழுதுவோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஸ்ரீ பாலமுருகன் தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் திரு இளையராஜா கண்ணன் அவர்கள் உன்னால் முடியும் பகுதி 29 குரூப் 4 இந்திய அரசியலமைப்பு பகுதி 1 கேட்டீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.